ஓம் சிவாய நம. சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
Thank you. சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து சில பாடல்களை நான் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் நான் என்னென்ன பாடல்கள் இங்கே பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை வைத்துக் கொண்டுதான் நான் பாடுகிறேன். இல்லைன்னா வந்த பாட்டே திரும்பி திரும்பி வரும். வந்த பாட்டே வந்தாலும் பரவாயில்ல, இட்லி கூட தினந்தோறும் நாம சாப்பிட்டுதான் இருக்கிறோம் இல்லையா? வேண்டாம் சொல்லிவிடல. சாதம் கூட தனந்தோறும் சாப்பிட்டு வேண்டாம் நம்ம சொல்லிவிடுறோமா? இல்ல, அது போலத்தான். வந்ததுன்னு சொன்னா, திரும்பி வந்ததுன்னு சொன்னா ஆண்டவன் புண்ணியம், சரி இன்னைக்கு அந்த பதியமும் கேட்டோம் அப்படிங்கிற நினைப்பு நம்ம வரணுமே தவிர, இப்ப தினந்தோறும் பாராயணம் பண்றவர்கள் கூட சில சில பதிகங்களை தினந்தோறும் நிச்சயமா அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிவிடுவது என்று இருப்பார்கள். ஆமா, அது அவரவர்கள் சேர்ந்து எடுத்துக் கொள்ளணும். அவரவர்களுடைய வாழ்க்கையே அவரவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதல்லவா இல்லையா? என்ன பொறுத்தளவில் நிச்சயமா வேயூர் தோழிபங்கன் இடறியும் தளரினும் அவ்வினைக்கு வினை மறையுடையாய்த்தோருடைய ஓருருவாயினை எம்பிரான் இணக்க முதும் சடையாயினுமால் ஒன்று கொலாம். இந்த பதிகங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு எதது தேவைன்னு நீங்க தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த பதிகங்களை நாம தினந்தோறும் பாதாயனம் பண்ணினமையானால் நமக்கு நன்மை உண்டு. அது மாத்திரம் இல்ல, பாராயணம் பண்றது என்பதும் ஒரு வகை. இரண்டாவது, தேவார திருவாசகங்கள் பன்னிரு திருமையை வச்சு பூசை பண்றதுன்னு ஒரு வகை உண்டு. பன்னிரு திருமுறையை சிவனே திருமுறை என்று நினைத்து அதற்கு ஒரு பூ பூசை பண்றதுன்னா என்ன, ஒரு பூவை போட்டு கீழே வந்து கும்பிட்டா சரியா போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, பன்னிரு திருமுறைகள் தான் நமக்கு கடவுளே அதுதான் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். பெரியவர்கள் தான் கூட சிவபூசை பண்றவர்கள் கூட பன்னீர் திருமையை வச்சு மறுபடியும் பூசை பண்ணுவாங்க. மடாலயங்கள்ல கூட ஆமா திருமுறை பூசையை முடித்துட்டு வந்து மறுபடியும் பன்னீர் திருமுறைன்னு தனியா பூசை செய்வார்கள். செய்துவிட்டு ஏதேனும் ஒரு பதிகத்தை படிப்பார்கள். அப்படி பதிகத்தை படிக்கும் பொழுது என்ன பதிகம் வருகிறதோ அது நமக்கு பலன் கொடுக்கும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பதிகத்தை நாம இப்படி புத்தகத்தை பெரட்டுறமா, இப்படி பெரட்டுறமா இல்லையா, இப்படி பெரட்டும் போது நம்முடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான், இவனுக்கு என்ன தேவை அப்படின்னு. இதை நாம பெரட்டினம்னா அவன் நம்ம வரலாறு நம்மளுடைய தேவையை அவன் புரட்டி பார்ப்பான் என்று ஒரு பெரியவர் சொல்லுவார். அதனால நான் இந்த ஏட்டை புரட்டும் போதெல்லாம் என்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்க்கிறான் என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன். அந்த மாதிரி அதனால கூடிய வரலையும் வர்ற வந்த பாடல்கள் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆரம்பத்திலிருந்து இதை எழுதி வைத்துக் கொண்டே வருகிறேன். என்னென்ன பாடல்கள் நான் இங்கே பாடி இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நான் சொன்ன பாட்டு நால்வர் பெருமக்கள் ஆண்டவனையே பாட வந்தவர்கள். ஒரு சில இடங்கள்ல மனிதர்களுக்கு அறவுரை சொல்லுவது மாதிரி கூட சில பாடல்கள் வந்திருக்கிறது. இப்ப தோடுடைய சிவனை எடுத்துக்கிட்டோம்னா அதுல மனிதனுக்கு அறவுரை சொல்லுவது மாதிரி இல்லை, அவ்வளவு சிவபரத்துவம் சொல்லப்படுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் மண் ஏழுடைய மலரான் முனை நாட்படிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமே வேதுமானே. சிவபரத்துவமே சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமா தேவாரம் என்ன பன்னிரு திருமுறையில கூட நிச்சயமாக நமது வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ன அறவுரை சொல்லலாம் என்று அவர்கள் சேர்ந்து எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுகிறார், சாய்க்காட்டில் இருக்கிற சிவன் தாள் சேர்ந்தவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள். மண் புகார், திரும்பி அவன் பிறக்கவே மாட்டான். சரி, வான் புகுவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விடுவார்கள், மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போய் விடுவார்கள். இரண்டாவது, மனம் இளையார், இந்த மனம் சலிச்சு போகும். வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிக்கும் போது ஏண்டா இந்த துன்பம் நமக்கு அப்படி சலிச்சு போயிடுமா? சில பேர் பைத்தியக்காரனா போயிடுறான், சில பேர் குடும்பத்தை விட்டு ஓடி போறான், சில பேர் குடிக்கிறான், இப்படி எல்லாம் ஒரு தவறு செய்கிறான் அல்லவா? அப்படி தவறு செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. நிச்சயமாக அவனுடைய திருவடியை சேர்ந்து விடு, உனக்கு இந்த மனக்கவலை தீர்ந்து விடும். அதைத்தான் ஒரு பெரியவர் சொன்னார், உனக்கு பழி செய்ய உன் தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா, மனக்கவலை நீக்கின்ற தென்மதுரை நின்மலனே என்று சொல்லுவார் இல்லையா? ஆமா, இந்த மனக்கவலை எப்படி தீர்த்து கொள்ள முடியும், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, பொதுமறையாகிய திருக்குறள்ல. அதே சமயத்தில் விபூதியை சொல்லும் போது வருத்தம் தணிப்பது நீரு என்று வருகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில வருத்தம் வருவது சகஜம், வரத்தான் செய்யும் வரவும் வேண்டும். ஒரு வெள்ளக்காரன் சொன்னானா, எனக்கு நோய் வந்ததுன்னா கடவுள் வந்தான்னு சொல்லுவான். ஏன் நோய் வந்தாதான் கடவுளை நினைக்க சொல்லுது, அதனால நோய் வந்தா கடவுள் வந்தான் அப்படின்னு சொல்வான் அவன் இல்லையா? அந்த மாதிரி துன்பம் வருவதும் ஒரு நன்மைக்குத்தான் என்று நாம எண்ணிவிட வேணும். மனமிடையார் அப்படின்னு சாமி சொல்றார். அந்த மனத்துல ஒரு இழைப்பு நமக்கு வராது அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் அப்படின்னு திருஞான சம்பந்தம். அப்புறம் பிணி அறியார், பிணி என்பது பிறப்பு இறப்பு என்று வைத்துக் கொண்டாலும் ஐயா உடற்பிணியும் கொஞ்சம் சேர்த்துங்க. பிடி வந்தாலும் அறவே அந்த பிடி போகாவிட்டாலும் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா கட்டுப்படும். இப்ப எனக்கு கூட நான் இவ்வளவு தேவாரம் பாடியும் எனக்கு கூட உடம்பு சரியா இருக்க என்ன சரியா இல்லத்தான். ஆனால் ஒரு ஏதேனும் ஒரு மருந்து சாப்பிட்டால் ஏதேனும் ஒரு பத்தியம் இருந்தால் நிச்சயமா அதை கட்டுப்படுது. அது இருந்தால் பொருள் இல்லவா? மருந்து சாப்பிட்டும் ஒரு பத்தியம் இருந்தாலும் அது கட்டுப்படாமல் போனாத்தான் நமக்கு சிரமம் இல்லையா? ஆமா, என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே தான் செலுத்திட்டு இருக்கிறேன். எப்போ இருந்து? 1948 இருந்து. ஆமா, 48 இருந்து நான் அந்த வாழ்க்கையை இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறேன். தினந்தோறும் சேவாரம் பாராயணம் பண்ணிக்குவேன், ஏதேனும் ஒரு மருந்து சாப்பிட்டுக்குவேன், கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா? அது இருந்தாலே போருமே இல்லையா? ஆமா, சுவாமி சொல்றார் பிணி எறியார். பிணி எறியார் என்பது, பிணி என்பது பிறவி பிணிதான் பெருசு இல்லையா? ஆமா, பேராயிரம் பரவிமானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கென்னு வாராது செல்லும் அறிவிப்பானே மந்திரமும் தந்திரும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தள்ள வல்லாம் தன்னை. தீரா நோய் என்பது பிறவி பிணிதான். ஐயா, உடற்பிணியையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் என்று நாம எண்ணிக்கொள்ளலாம். ஆக பிணி அறியார் எது? சாய்க்காட்டில் இருக்கிற பெருமானுடைய புகழை கேட்டவர்கள் இதெல்லாம் அடைவர்கள் அப்படின்னு எழுதி வச்சு விட்டார். ஏன் சிவனையே பாட வந்தவர் ஏன் இதை எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை வச்சுத்தான் தொழிலாளியை வச்சுத்தான் முதலாளி, அடியார்களை வச்சுத்தான் கடவுள் இல்லையா? ஆமா, அடியார்கள் அவன் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக 7வது நூற்றாண்டுல இந்த சமயத்துக்கு ஒரு பெரிய இடர்பாடு வந்த போது மனித ரூபத்தில் இருந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசி இருந்தாலே தீர்த்து வைத்தார்கள் அல்லவா? ஆமா, அதனால அவனுடைய புகழை கேட்டு விடுங்கள். கேட்க மாட்டானே, கேட்க மாட்டான் விதிப்பயம், கேட்க விடாது. அத கேட்டு விட்டு கேட்டு விடுன்னு சொல்றாரு. அதான் நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனைக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய், கேட்டு விடு அப்படின்னு கூட சொல்றாரு அவர். நீ பாடாவிட்டாலும் பாடுறதையாவது கேட்டு விடு என்பதுதான் அங்கு நமக்கு குறிப்பு. என்ன வேண்டும்? விண்புகார் என வேண்டாம், விண்ணுலகத்தை அவன் விரும்பல. ஆமா, அத கூட பிரபந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பச்சைமா மலை போல் மே நீ பவளவாய் கமலச்செங்கன் அச்சுத அமரரேரே ஆயிரம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமாநகருடனே என்பது. இதே தான் தேவாரத்திலே வருகிறது. மயிலாடுதுறை தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் பாடல் கொஞ்சம் மறதி இந்த கருத்தையே தான் அவரும் சொல்லுகிறார். பெரியவர்கள் சொல்ற கருத்தெல்லாம் ஒன்னாகவே இருக்கும் நிச்சயமாக. வெண்மாடல் அடிவீதி தன்புகார் சாய்க்காட்டியம் தலைவந்தால் சார்ந்தாரே என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம பாடாவிட்டாலும் பாடுறதையாவது கேட்டு விடு என்பதுதான் திருஞான சம்பந்தருடைய அறவுரை என்று நாம் கருத வேண்டும். மண்புகார் வான்புகுவர் மனமிளையார் பசியாலும் கண்புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் பின்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி கண்புகார் கைநாட்டு என் தலைவந்தால் சார்ந்தாரே என்பது. நீ நாளும் நன்னெஞ்சே, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நினைத்து விடு அவனை, அவனை கண்டு விடு, கும்பிட்டு விடு. அபிஷேக ஆராதனை எல்லாம் பிற்பாடு. அபிஷேக ஆராதனை இவர்கள் வெறுத்தார்கள் என்று நான் சொல்லுவதற்கு இல்லை. அடிநாய் நறுநெய்யோடு பாதையில் என்றுதான் தேவாரத்தில் வருகிறது இல்லையா? ஆமா, ஆனால் அபிஷேகத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள் என்று நான் சொல்லுவதற்கு இல்லை. அதை விட அவனை நினைத்து விடு, அவனை வணங்கி விடு என்பதுதான் மிகுதியாக சொல்லப்படுகிறது. ஆமா, நாவுக்கரசருடைய தேவாரம் ஒன்று நினைப்பு வரல, சரி விட்டுற. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆறறிவார் தானாலும் வாழ்நாளும். நீ இருக்கிற நாளும் இல்லாத நாளும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இருக்கும் போதே இந்த பையன் இந்த கூத்து அடிக்கிறான். தெரிஞ்சா இத்தனாவது வயசுல தான் இவன் போக போறான்னு தெரிஞ்சு சொன்னா இந்த உலகத்தையே வித்து விடுவான் இல்லையா? அத திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரே சொல்லிட்டார். யார் அறிவார் தானாலும் வாழ்நாளும் தாய்க்காட்டு பின்ன என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும்னு பின்னாலே சொல்லிவிடுறார். பூனாலும் தலை சுமப்ப, தலையில சுமக்கிறதுன்னு இல்ல, அது வந்து உடம்புல படாம கையில இப்படி தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லையா. பூனாலும் தலை சுமப்ப, புகழ்நாளும் செவி கேட்ப, நானாலும் நவீன்றி ஏத்த பெறலாமே நல்வினையே. உனக்கு நாக்கு கொடுத்திருக்கிறான், வாக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா, எத்தனையோ பேரை ஊமையா பிறக்க வைக்கிறான், எத்தனையோ பேர் அலியா பிறக்க வைக்கிறான், எத்தனையோ பேர் முடவனாய் பிறக்க வைக்கிறான். உன்னை நல்லா பிறக்க வச்சான் பாத்தீங்களா, அதனால்தான் தலையே நீ வணங்காய், கண்காள் நீ காண்மீன்களோ, செவிகால் நீ கேண்மீன்களோ, வாயே வாத்து கண்டாய் என்று சொன்னதெல்லாம் இல்லவா. ஆமா சுவாமி சொல்றார், சானாலும் வாழ்நாளும் தாய்க்காட்டு எம்பெருமாக்கே, பூனாலும் தலை சுமப்ப, புகழ் நாமும் செவி கேட்ப, நானாலும் நவிந்து ஏத்த பெறலாமே நல்வினையே. ஏ இசையோடு பாடினார்கள். சிலப்பதிகாரம் இசைப்பாடல் அல்ல, சீவக சிந்தாமணி இசைப்பாடல் அல்ல, திருக்குறள் இசைப்பாடல் அல்ல, அது இயலாக வந்தது. சுவாமி இயலும் இசையும் சேர்த்து விட்டார். ஏன், இசையில பாடினாத்தாண்டா மக்கள் கேட்பார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, அப்பொழுது இருந்த காலகட்டம் இசையில பாடுவது தவறு என்று சொன்னார்கள். யாரு, சமணர்களும் சாக்கியர்களும். இசை பாடுவது தவறு, இசை காம இச்சையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டான். சாமி என்ன சொல்லிவிட்டாரு, இல்ல அது கடவுள் இச்சையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதனால்தான் திருநாவுக்கரசர் கூட தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு. பாட்டுன்னு சொன்னா பரமசிவன் கடவுள் பிரியமாக கேட்கிறான் அல்லவா. ஆமா, அப்ப சமண கொள்கைக்கு நம்ம கொள்கைக்கும் மாறுபாடு உண்டு என்பது இல்லையா. அந்த காலகட்டத்தில் சுவாமி இதனுடைய இசையா பாடித்தான் இந்த நாட்டு மக்களை இந்த சமயத்தில் திருப்பினார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக. ஆமா, அதனால்தான் பாட்டு பூரா 160,000 பதியம் பாடினார் திருஞான சம்பந்தர் என்று வரலாறு இருக்கிறது. நம்பியாண்டார் நம்பி அப்படித்தான் சொல்றார். இன்னைக்கு நமக்கு கிடைச்சது எவ்வளவு, 430 பதிகமா என்னமோ தான் கிடைச்சது, 4000 பாடல் தான் கிடைச்சது. கிடைச்சதையாவது திருப்பி பார்ப்போமா இல்லையா. ஆமா, இன்னைக்கு கூட நான் பாக்குறேன், வேற்று மதத்தவன் போகும்போது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டே போறான், அவன் மத நூல் எடுத்துட்டு போறான். நம்ம மத நூல் அப்படி எடுத்துட்டு போறத நான் பார்த்ததே இல்லை. ஆமா, நம்ம மத நூல்ல நமக்கு அன்பும் இல்லை பண்பும் இல்லை நிச்சயமாக. உன்னுடைய மனைவியை நீ அன்பாக வைத்துக்கொள் அவ்வளவுதான், உன்னுடைய தாய் தந்தையரை நீ அன்பாக வைத்துக் கொள் அவ்வளவுதான். இன்னொருத்தனை பார்த்து நம்ம பராமப்படவும் வேண்டாம், அவன் தவறு என்றும் சொல்ல வேண்டாம். ஆனா மகாத்மா காந்தி என்ன சொல்லுகிறார், அவருடைய சுயசரிதத்தை ஒரு புத்தகம் கிடைச்சது எனக்கு, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இப்பதான் கிடைச்சது. அவர் என்ன சொல்லுகிறார், வேற்று மதத்தவர்கள் தெருவில் நின்று சொல்றதெல்லாம் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறார் அவர், மகாத்மா காந்தி. நம்ம மதத்துல சொல்லுகிற வகையே சரியாக இருக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறார் மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதம். அது பேரு சத்திய சோதனை. அதனால நம்ம கடவுள்கிட்ட நம்ம அன்பு செலுத்தி விடுவோம், இன்னொரு கடவுளை நாம குறை சொல்ல வேண்டாம். நிச்சயமாக தேவார திருவாசகத்துல வேறொரு தெய்வத்துக்கு பாட்டு இல்ல. திருவாசகம் வரையிலும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் வரையிலும் நிச்சயமாக சிவனே பெருந்தெய்வம் என்று சொன்னார்களே தவிர இன்னொரு தெய்வத்தை எகழவில்லை, கணபதியை எகழவில்லை, முருகனை எகழவில்லை, அம்பாளை எகழவில்லை, இகழல நிச்சயமா. ஆமா, நம் கடம்பரை பெற்றவள் பங்கினம் என்றுதான் சொன்னாரே தவிர முருகன் பேர்ல தவறு சொல்லல. அதே மாதிரில உமையும் கூட, உமைய பார்வதியை கூட என்ன சொல்றாரு, போகமார்த்த புன்முலையாள், உண்ணாமுலை உமையாள் என்றுதான் சொன்னாரே தவிர குறைச்சலா சொல்லல. சிவனே பெரிய தெய்வம் என்று சொன்னவர் இப்ப என்ன பண்ணுவான், சில பேரு அவர் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பாடுறவன குறைச்சலா பேசி விடுவான், அது வழக்கமாக இருக்கிறது அல்லவா. அப்படி சொல்லப்படவே இல்லை. நான் இந்த வருஷம் இந்த பன்னிசை ஆராய்ச்சியில அப்படிதான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், தேவார திருவாசகத்தில் சிவனை பெரிய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், சொல்லப்படுகிறது. சிவ பரத்துவம் சொல்லப்படுகிறது, இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை என்று எழுதியிருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார், தாய்க்காட்டு எம்பெருமாக்கே பூநாளும் தலை சுமப்ப, புகழ் நாமும் செவி கேட்ப, நானாலும் நவின்றி ஏத்த பெறலாமே நல்வினேயே. அத்தனையும் எத்தனை கோணங்கள் அதை வெளியிட முடியுமோ அத்தனை கோணங்களையும் என்ன பாட வைத்தான். நான் பாடினேன் என்று சொல்ல மாட்டேன், நிச்சயமாக உபச்சாரத்துக்கு சொல்றேன் நீங்க எண்ணி விடாதீர்கள். ஆமா, நிச்சயமா கண்ணீர் விட்டு சொல்லுவேன். பார்த்துவித்தால் யார் ஒருவர் பாடாதார, அவன் ஏற்று விட்டால் யாரவனாலும் பாட வச்சு விடுவான், அவனுக்கு முடியும். ஆத்துவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, இந்த திருத்தாண்டகத்தான் சொல்லுகிறது. பார்த்து வித்தார் ஆறு ஒருவர் பாடாதாரே, அவன் நினைச்சு விட்டான்னா பாட வச்சு விடுவான். அதனால என்ன பாட வச்சா நான் பாடிவிட்டேன். இப்போ இத்தனை எல்லாம் பாடிவிட்டேன், தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா கூட பாடிவிட்டேன் ஃபுல்லா. இப்போ திருத்தொண்டர் புராணத்துல நாவுக்கரசர் புராணத்தை அப்படியே பாடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கம்பெனிக்காரன்ட்ட சொன்னேன். சரி எழுதி பாடிவிடுங்கட்டேன். அப்ப சேக்கிடாறு எழுதியது அப்படியே எழுதிக்கிட்டு பாடிக்கிட்டே போறது. கூற்றாயினவர் அவரு பாடினார்னு வர்ற இடத்துல கூற்றாயினவர் பாடிபடுறது, சொற்றுணை வேதியன் பாடினார்னு சொல்ற இடத்துல ஆக சேக்கிடாறு பார்த்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சொற்றுணை வேதியன் பாடினார்னு வர்ற இடத்துல சொற்றுணை வேதியனே பாடிபடுவேன். ஒரு பாட்டு தான் பாடுவேன், பதியும் பூரா பாடல. இது பாடிக்கிட்டு போறேன், இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். சேக்கிடார் என்ன தர்மம் பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா? அந்த பாடல்கள் ஒரு வரி எழுதிட்டு இருக்கும்போது அடுத்த வரி இப்படி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், அடுத்த வரி அப்படியே எழுதி வச்சிருக்க. என்ன இந்த சைவத்துக்கு அவர்கள் செய்த தொண்டு, சேக்கிடார் செய்த தொண்டு ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப அதை எழுதிட்டு வரும்பொழுது கண்ணீர் விட்டு எழுதுறேன். என்ன அழகா எழுதிட்டு போறாருங்க, கடவுளே கடவுளே, அப்படி எழுதவே முடியாது. அதனாலதான் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளைவாள் முதற்கொண்டு பெரிய புராணத்தில் மயங்கினார். அதனால்தான் சேக்கிடாருக்கு பிள்ளை தமிழ் பாடினார் அவர். ஆமா, மகாவித்வான் டாக்டர் ஐயர்வாருடைய குரு. அவற்ற திருவாசகம் ஒருத்தன் பாடம் கேட்டான், இப்படி கையில வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தான், தவறி போய் என்ன பண்ண ஏதோ கைய அரிச்சுதோ என்னமோ அப்படி மடி மேல வச்சுட்டான். மடி மேலதான் வச்சான், கீழே கூட வைக்கல, மடி மேல வச்சான். அவர் எழுச்சி போயிட்டது, எழுச்சி போய் அவனை திருவாசகத்தை எடுத்துட்டு போ சொல்லிவிடு, இனிமே நான் அவனுக்கு பாடம் சொல்ல மாட்டேன், திருவாசகத்தை மடியில வச்சு விட்டான் அப்படின்ட்டாரு. அப்ப திருவாசகத்துல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு பாத்தீங்களா அவங்க. அவர் சேக்கிழாருக்கு பிள்ளைத்தோல் பாடி வச்சார். உமாவதி சிவாச்சாரியார் சேக்கிழார் புராணமே எழுதி வச்சிருக்கிறார். உமாவதி சிவாச்சாரியார் தீட்சிதர்ல ஒருத்தர், அப்படி பெரியவர்கள் மதித்தது. என்ன அழகா எழுதிட்டு போறா தெரியுமா அவர். அப்படி அவர் காட்டலன்னு சொன்னா நமக்கு நிச்சயமாக எந்தெந்த தேவாரம் எப்ப பாடப்பட்டதுன்னு நிச்சயமா தெரியாது. திருவாசகத்துக்கு சொல்லல தெரியலையே, திருவாசகத்துக்கு சேக்கிழார் சொல்லல தெரியலையே. ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய புராணத்தை சொல்லணும்னு நினைச்சார், நாலு இடத்திலேயே அஞ்சு இடத்திலேயே அதை புல்ல பண்றார் அவர். அவர் புல்ல பண்ற அறிவு இருக்கு பாருங்க, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. சுந்தர சரித்திரம் பூரா சொல்லணும்னு நினைச்சு விட்டாரு. என்ன பண்றாரு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை அப்படி 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 அதை கோர்த்து கொண்டு போய் முடிச்சு விட்டாரு. அதை நீங்க படிச்சு படிச்சிருப்பீங்க, சில பேர் படிக்காம இருக்கலாம், அவங்களுக்காக சொல்றேன், அதை படித்து பாருங்க. தடுத்தா கொண்ட புராணம்னு அதுல கொஞ்சம், ஏகோங்கரி காமநாயனார் புராணத்துல கொஞ்சம், சேரமான் பெருமாநாயனார் சரித்திரத்துல கொஞ்சம், கடைசியில் வெள்ளையான சரித்திரம்னு ஒண்ணு. இது நாளிலேயும் அந்த சுந்தருடைய சரித்திரத்தை ஃபுல்லப் பண்றாங்க. இப்ப திருநாவுக்கரசர் புராணம்னா அது திருநாவுக்கரசு புராணத்திலேயே முடிஞ்சு போகுது. சுந்தர சம்பந்தர்னா சம்பந்தர்லயே முடிஞ்சு போகுது. சுந்தரருடைய கதையை இப்படி நாலு இடத்துல விரைவு வச்சு என்ன அழகா அந்த அமைச்சிருக்கிறார் தெரியுமா, ரொம்ப பெருசு.